ஞாயிறு சிந்தனை.
இந்திய கடற்கரை பகுதிகளை தாக்கிய சுனாமி நம்முடைய நினைவுகளில் இன்னும் இருக்கும் என்று நினைக்கின்றேன். கிறிஸ்துமஸுக்கு அடுத்த நாள் ஞாயிறன்று வேளாங்கண்ணியில் திருப்பலியை முடித்துவிட்டு கடற்கரைக்கு சென்றவர்களை அந்த சுனாமி கடலோடு அடித்துச் சென்றது. திருத்தலம் ஒன்றில் திருப்பலி முடித்தவர்களுக்கு ஏன் இந்த கொடூரம்? அன்பு நெஞ்சங்களே, திருத்தலங்களுக்கு போகும் வழியில் அல்லது திருத்தலங்களுக்கு சென்று திரும்பும் போது அல்லது திருத்தலங்களில் அங்குள்ள கோவில்களில் ஏற்படும் அளவுக்கு அதிகமான நெரிசல்களில் உயிரிழக்கும் பலரை பற்றி அவ்வப்போது கேள்விப்படுகிறோம் இல்லையா? எந்த ஒரு துன்பமுமே காரண காரியங்களோடு நடக்கும்போது நாம் அதிக கேள்விகளை எழுப்புவதில்லை. வேகமாக அல்லது குடிபோதையில் ஒருவர் வாகனம் ஓட்டி விபத்திற்கு உள்ளானால் அதிகம் கேள்விகள் எழாது நம்முடைய மனதில். ஆனால் மேலே கூறிய இந்த நிகழ்வுகளில், சிறப்பாக திருத்தலங்களில் கோவில்களில் ஏற்படும் துன்ப நிகழ்வுகளில் பல கேள்விகள் எழும். இந்த கேள்விகளின் பின்னணியில் கடவுள் கட்டாயம் இருப்பார். பல நேரங்களில் இந்த கேள்விகளுக்கு நாமே சில தெளிவில்லாத அபத்தமான விளக்கங்களும் தருவோம். சுனாமி முடிஞ்சு பல மாதங்கள் ஆன பிற்பாடு என்னுடைய நண்பர் ஒருத்தர் வேளாங்கண்ணியில் அன்னைக்கு நடந்ததை என்னிடம் இப்படி சொன்னார். ஞாயிற்றுக்கிழமைகளில் வேளாங்கண்ணியில் பல மொழிகளில் திருப்பலிகள் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கும். ஒரு மொழிக்கான திருப்பலி முடிந்தது. அந்த மொழியை சேர்ந்தவங்க கடற்கரைக்கு போனாங்க. மற்றொரு மொழிக்கான திருப்பலி ஆரம்பமானது. அந்த நேரத்தில் சுனாமி தாக்கியது. ஒரு மொழி பேசுபவர்களை கோவிலுக்குள்ளார அழைத்துச் சென்ற இறைவன் ஏன் இன்னொரு மொழி பேசுகிறவங்களை கடற்கரைக்கு அழைத்துச் சென்றார்? என்னுடைய நண்பருடைய இந்த கூற்றை, இந்த கேள்வியை கேட்டு எனக்கு கோபமும் எரிச்சலும் தான் அதிகம் வந்தன. மொழி வாரியாக கடவுள் பாகுபாடுகள் பார்க்கின்றவரா? கடவுள் மேல் இப்படியெல்லாம் பழிகள் சுமத்த வேண்டுமா? கிரஹாம் ஸ்டெய்னையும் அவருடைய இரண்டு குழந்தைகளையும் உயிரோடு எரித்ததால் ஒரிசாவில் பெரியதொரு புயலையும் வெள்ளத்தையும் இறைவன் அனுப்பினார் என்று விளக்கம் சொன்னவர்களும் உண்டு. அன்பர்களே, நம்முடைய மனித அறிவால் புரிந்து கொள்ள முடியாத சம்பவங்களில் எளிதாக கடவுளை புகுத்தி விடுகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் இன்றைய நற்செய்தி ஆரம்பமாகின்றது. சிலர் இயேசுவை அணுகி செய்தி ஒன்றை சொல்கின்றனர். அந்த நற்செய்தி பகுதியை இப்போது கேட்போம்.
லூக்கா நற்செய்தி, அதிகாரம் 13. அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கின்றீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்குச் சொல்கின்றேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சீலோமாவிலே கோபுரம் இழந்து 18 பேரை கொன்றதே அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லோரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கின்றீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்குச் சொல்கின்றேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார்.
உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம்.
பலி செலுத்திக் கொண்டிருந்த ஒரு சிலரை பிலாத்து கொன்றான். இது செய்தி. ஆனால் இந்த செய்திக்கு பின்புலத்தில் பல கேள்விகள் அவர்கள் உள்ளத்தில் இருந்தன. கோவிலில் பலி செலுத்திக் கொண்டிருந்தவர்களை பிலாத்து எதற்காக கொன்றான் என்பதற்கு அரசியல் பதில்கள் பல இருக்கலாம். ஆனால் அந்த பதில்களைத் தேடி இயேசுவிடம் வரத் தேவையில்லை. இந்த செய்தியை இயேசுவிடம் சொல்வதற்கு ஒரு முக்கிய காரணம் இந்த நிகழ்வில் கடவுள் எங்கே இருக்கின்றார் என்ற விளக்கம் பெறுவதற்காகத்தான். அவர்கள் உள்ளத்தில் இருந்த கடவுள் சம்பந்தமான கேள்விகளை இப்படி நாம் நினைத்து பார்க்கலாம். கோவிலில் பலி நேரத்தில் இந்த கொலை நடந்திருக்கின்றதே, கோவில் பலி இவைகளெல்லாம் அவர்களை காப்பாற்ற முடியவில்லையே, கோவிலில் பலி நேரத்தில் அந்த புனித இடத்திற்குள் நுழைந்து பிலாத்து கொலை செய்திருக்கின்றானே, அவனை கடவுள் ஒன்றும் செய்ய மாட்டாரா? அன்பர்களே, ஒரு சில விவிலிய பதிப்புகளில் பிலாத்தினுடைய இந்த செய்கை இன்னும் பயங்கரமாக கூறப்பட்டுள்ளது. பிலாத்து அவர்களை கொன்று அவர்கள் இரத்தத்தை அந்த பலியின் இரத்தத்தோடு கலந்தான் என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே இது சாதாரண கொலை அல்ல. இஸ்ராயலர்களிடையே தெய்வ நிந்தனை என்று தடை செய்யப்பட்டுள்ள நரபலியை பிலாத்து யூதர்களுடைய கோவிலிலேயே நடத்தினான். இறைவனின் சன்னதியை, இஸ்ராயலரின் வாழ்வு நெறிகளை, மோசே தந்த சட்ட நெறிகளை களங்கப்படுத்தும் ஒரு மாபாதகத்தை செய்தான் பிலாத்து. அவனை கடவுள் ஒன்றும் செய்ய மாட்டாரா? இந்த கேள்விகளையெல்லாம் மனதில் வைத்து கொண்டுதான் இந்த செய்தி இயேசுவிடம் சொல்லப்பட்டது. இன்றும் அன்பர்களே, நமக்கும் இதுபோன்ற கேள்விகள் எழாமல் இல்லை. கடவுள் புனிதம் என்று நாம் கருதி வரும் பல இடங்களில், பல விஷயங்களில் விஷம் கலந்தது போல தீமைகள் நடக்கும்போது நமக்கும் இதுபோன்ற கேள்விகள் எழத்தானே செய்கின்றன.
கடவுளிந்த மண்ணில் வந்து கற்று தந்த வேத பாடம் அன்பு ஒன்றுதான்.
இந்த கேள்விகளுக்கு இயேசு நேரடியாக விடை தந்தது போல தெரியவில்லை. சொல்லப்பட்ட செய்திக்கு சம்பவத்திற்கு இயேசு விளக்கம் சொல்லவில்லை. மாறாக அந்த சம்பவங்களில் பாதிக்கப்பட்டோரை குறித்து நாம் கொண்டிருக்கின்ற கண்ணோட்டத்தை சரி செய்வதே இயேசுவின் முக்கிய நோக்கமாயிருந்தது. அவர்கள் சொன்ன செய்தியையும் வேறொரு செய்தியையும் இயேசு எடுத்து கூறி அவர் சொல்லும் விளக்கங்களிலிருந்து நாம் பாடங்கள் பல கற்றுக்கொள்ளலாம். கோவிலில் நடந்த இந்த கொலை, சீலோவாமில் கோபுரம் ஒன்று விழுந்ததால் நடந்த உயிரிழப்பு என்ற இந்த இரண்டு சம்பவங்களையும் இயேசு கூறுகின்றார். மனிதர்களால் மனிதர்களுக்கு அழிவுகள் ஏற்படும் போதும், இயற்கை வழியாக அல்லது விபத்துக்கள் வழியாக மனிதர்களுக்கு அழிவுகள் ஏற்படும் போதும், அந்த அழிவுகள் ஏன் நடந்தன என்ற விளக்கங்களை தேடுவதை விட அந்த அழிவுகளால் பாதிக்கப்பட்டவர்களை குறித்து அவசர முடிவுகள் தீர்ப்புகள் வேண்டாம் என்பதை சொல்வதிலேயே இயேசு குறியாக இருக்கின்றார். அழிவுக்கு உள்ளானவர்களை பாவிகள் என்று அவசர தீர்ப்பிட வேண்டாம். அவர்களை விட நாம் பெரும் பாவிகள். எனவே இந்த சம்பவங்கள் நமக்கு எச்சரிக்கைகளாக இருக்கட்டும் என்பதை இயேசு அழுத்தந்திருத்தமாக சொல்கின்றார். இயேசுவின் இந்த பதில் தப்பித்துக்கொள்ளும் ஒரு முயற்சி போல அல்லது முக்கிய கேள்வியை தட்டி கழிக்கும் ஒரு முயற்சி போல தோன்றலாம். திட்டமிட்டு மனிதர்களால் நடக்கும் தீமைகளாலோ விபத்துக்களாலோ இறந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை இறைவன் பார்த்து கொள்வார். ஆனால் அந்த சம்பவங்கள் வழியே இறைவன் நமக்கு கொடுக்க விளையும் எச்சரிக்கைகளை நாம் ஏற்றுக்கொள்வதே நலம். இதை வலியுறுத்தவே இயேசு இப்படி ஒரு பதிலை சொல்கின்றார். வழக்கமாக துன்பங்களை சந்திக்கும் போது கேட்கும் கடவுளெங்கே கேள்விகளுக்கு பதிலாக மற்ற கேள்விகளை எண்ணங்களை வளர்த்து கொள்வதால் பல தெளிவுகள் நமக்கு பிறக்கும். ஹெய்ட்டியில் இந்த ஜனவரியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை நாம் மறந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த இயற்கை பேரழிவால் பாதிக்கப்பட்டவர்கள் மனங்களில், நம்முடைய மனங்களில் கட்டாயம் கடவுளெங்கே என்ற கேள்வி வெகு இயல்பாக எழுந்திருக்கும் இல்லையா? கடவுளெங்கே என்ற கேள்விக்கு பதில் நாம் எங்கே, மனித சமுதாயம் இந்த நிலநடுக்கத்தில் எங்கே என்ற கேள்விகளையும் நாம் எழுப்பலாம். அன்பு நெஞ்சங்களே, நிலநடுக்கமே இப்போது இயற்கையின் விபரீதமா அல்லது மனிதர்கள் இயற்கையை அளவுக்கதிகமாக சீர்குலைத்து வருவதன் எதிரொலியா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அப்படியே நிலநடுக்கம் ஒரு இயற்கையின் விபரீதம் என்று எடுத்துக்கொண்டாலும், ஹெய்ட்டி போன்ற ஏழை நாடுகளில் நிலநடுக்கம் ஏற்படும்போது பெருமளவில் உயிர்கள் பலியாவதற்கு அங்கு கட்டப்பட்டிருக்கும் தரக்குறைவான கட்டிடங்களும் ஒரு காரணம் என்று நாம் அறியும் போது மனசாட்சியுள்ள மனிதர்கள் எங்கே என்ற கேள்வியும் ஓங்கி ஒலிக்கின்றது. ஏழ்மை நாடுகளில் நிலநடுக்கம் ஏற்படும்போது இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் அதிக தாமதம் ஏற்படுவதால் இன்னும் பல ஆயிரம் உயிர்கள் பலியாவதும் நம்மை பற்றிய கேள்விகளையே மீண்டும் எழுப்புகின்றன. நம்மை சுனாமி தாக்கிய போதும் தகுந்த நேரத்தில் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தால் பல ஆயிரம் உயிர்களை நாம் காப்பாற்றியிருக்கலாம் என்பதை நாம் அறிவோம் இல்லையா? இப்படி இயற்கை பேரழிவை, விபத்தை, வன்முறைகளை, கொலைகளை, பல்வேறு துன்பங்களை மேலோட்டமாக சிந்தித்து பார்க்கும்போது கடவுளெங்கே என்ற கேள்வியை எளிதில் கேட்டுவிடலாம். ஆனால் ஆழமாய் சிந்திக்கும்போது, இன்னும் பல கோணங்களிலிருந்து சிந்திக்கும்போது மனிதர்களாகிய நாம் எங்கே என்ற கேள்வியையே நாம் அதிகம் கேட்க வேண்டியிருக்கும். துன்ப நேரங்களில் கடவுளை நோக்கி நாம் வழக்கமாக எழுப்பும் கேள்விகளை நம் மனதை நோக்கியும் நாம் வாழும் சமுதாயத்தை நோக்கியும் எழுப்பினால் இன்னும் பல தெளிவுகள் நமக்கு கிடைக்கும்.
கடவுள் இந்த மண்ணில் வந்து கற்று தந்த வேத பாடம் அன்பு ஒன்றுதான், அன்பு ஒன்றுதான். தேவனிடமே தொடக்கமாகும் வேதம் அனைத்தும் அடக்கமாகும் அன்பு ஒன்றுதான், அன்பு ஒன்று.
அன்பு நெஞ்சங்களே, கடவுளை பற்றி அடிக்கடி கேட்கப்படும் ஒரு கேள்வி கடவுள் அநியாயங்கள் நடந்தும் ஏன் சும்மா இருக்கின்றார் என்பது. அதற்கும் நம்முடைய பழமொழி வழியாக நாம் பதில் சொல்லுகின்றோம். அரசன் அன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும் என்று. எனக்கு இந்த பழமொழியினுடைய இரண்டாம் பகுதியில் அதிக உடன்பாடு இல்லை. தெய்வம் நிற்கும், காத்து நிற்கும், ஆனால் கொல்வதற்கு அல்ல, வாழ வைப்பதற்கு. வாழ வைப்பதற்காக இறைவன் காட்டும் பொறுமையை ஆழமாக உணர்த்தவே இன்றைய நற்செய்தியில் அத்திமர உவமையை சொல்கின்றார் இயேசு. அத்திமரங்கள் வெகு சீக்கிரம் பூத்து காய்த்து கனித்தரும் வகையை சார்ந்தவை என்று சொல்லப்படுகின்றது. அவைகளுக்கு அதிக உரம் நீர் இவைகளெல்லாம் தேவையில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட மரம் 3 ஆண்டுகள் ஆகியும் பலன் தரவில்லை. இருந்தும் மற்றொரு ஆண்டு தரப்படுகின்றது. தெய்வம் நின்று நிதானமாய் செயல்படும். அதன் செயல்பாடு வாழ்விக்கும் ஒரு செயல், வாழ்வழிக்கும் ஒரு செயல். கடவுளை குறித்து நாம் அடிக்கடி எழுப்பும் இன்னொரு குற்றச்சாட்டு இது. அநியாயம் செய்கிறவங்களை தண்டிக்க இறைவன் நேரம் எடுத்துக்கிட்டோம், பொறுமை காட்டட்டும், அவங்க திருந்துவாங்கன்னு காத்திருக்கட்டும். ஆனால் காத்திருக்கின்ற அந்த நேரத்தில் நல்லவங்க அப்பாவிகள்லாம் வதைப்படுறாங்களே, அதற்காகவாவது கடவுள் எதையாவது செய்யலாமே. அன்பு நெஞ்சங்களே, இங்குதான் கடவுள் நம் பங்கை உணர்த்துகின்றார். விடுதலை பயண நூல் வழியாக, விடுதலை பயண நூல் 3 துவக்கத்தில் மோசேயிடம் எரிகின்ற அந்த முட்புதர் வழியாக கடவுள் தந்த செய்தி இதுதான்.
எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும், அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு அவர்களை நடத்திச் செல்லவும் இறங்கி வந்துள்ளேன்.
இப்படி கூறுகின்ற கடவுள் மோசேயிடம் அந்த விடுதலை பணியை ஏற்க சொல்கின்றார். மோசே தயங்குகின்றார். நான் போய் என்ன செய்ய முடியும்? என்னை உயிரோடு குழிதோண்டி புதைத்து விடுவார்களே என்று மோசே ஒதுங்கிவிட நினைக்கும் போது இறைவன் அவருக்கு நம்பிக்கை தந்து அவரது தயக்கங்களையெல்லாம் நீக்கி அவர் வழியாக ஆற்றிய அந்த விடுதலை பயணம் இன்றைக்கு வரலாறாக நம்முன் நிற்கின்றது. அன்பு நெஞ்சங்களே, கடவுள் எங்கே, கடவுள் ஏன் செயல்படவில்லை, கடவுள் ஏன் தாமதிக்கின்றார் என்ற ஆராய்ச்சிகளையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு உலகில் எழும் துன்ப நிகழ்வுகள் நமக்கு தரப்படும் எச்சரிக்கைகள் என்பதை முதலில் உணர்ந்து மனம் திருந்த முயற்சிப்போம். இந்த துன்பங்களிலிருந்து எழும் அபய குரல்களை கடவுள் கேட்டு நம்மை விடுதலை பணிக்கு அழைத்தால் அதை மனமுவந்து ஏற்போம்.
அன்பாகி அன்பில் நிலையாகும் நெஞ்சில் தெய்வம் தரிசனம்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.